SBS Audio is supported by advertising.
It's finally here. Stop into Menards for amazing Black Friday deals. A 54-inch giant snow tube is only $9.99 each. Ladies' slippers are just $6.99 a pair. And a men's heated jacket is $49.99. Ah, there's so many great Black Friday deals. I can't list them all. You'll have to hurry to Menards while supplies last to get these and many more Black Friday deals. Sale good Black Friday through December 1st. See Menards.com for details.
Save big money at Menards.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
காலத்தை வென்று நிற்கும் கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டு பிரிவின் பொறுப்பாளராக பணியாற்றியவர். 1948 December 3 பிறந்த புதுவை ரத்னதுரை அவர்கள் தனது 75 வயதை நிறைவு செய்யும் இந்த வேளையில் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற விடை தெரியாத நிலையில் அவர் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு 2006 வழங்கிய நேர்முகத்தை நாம் மீள் பதிவு செய்கிறோம். அவரோடு உரையாடியவர் ரைசல். அவர் வழங்கிய நேர்முகத்தின் பாகம் 1.
வணக்கம் கவிஞர் அவர்களே.
வணக்கம் எஸ்பிஎஸ் வானொலி நேயர்களே. வணக்கம் புலம்பெயர்ந்த எமது உறவுகளே. வணக்கம் எனது இடவில் செல்ராஜா அவர்களே.
பொதுவாகவே கவிதை என்பது எழுதுதல், அடித்தல், திருத்தல், செம்மைப்படுத்துதல், பின் வெளியிடுதல் என்றுதான் கவிதை படைப்பதாக நாங்கள் அறிந்துள்ளோம். ஆனால் நீங்கள் கவிதை எழுதுவது என்பது பிரசவம், அது திடீரென்று பிறக்கும் என்று ஒரு பேட்டியில் சொல்லியுள்ளீர்கள். எப்படி கவிதை ஒரு பிரசவம் என்று சொல்கிறீர்கள்?
இது ஒரு என்னை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான கேள்வியாகப்படுகிறது. நான் என்னை ஒரு கவிஞனாக எடுத்துக்கொண்டால் என்னை பொறுத்தளவிலே கவிதை ஒன்று பிறக்கப் போகிறது என்று தெரியுதே தவிர அது எப்பொழுது பிறக்கும் என்பது என்னால் இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்கிறது. உண்மையிலே ஒரு 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 4 நல்ல கவிதை எழுதி முடித்தால் 4000 மூட்டையை ஒரு லாரியில் ஏற்றிய ஒரு ஒரு அசதி, ஒரு டயட் ஒன்று ஏற்படுகிறது. மற்றது என்னென்று சொன்னால், இன்னொரு மிக முக்கியமானது என்னென்று சொன்னால், நாங்கள் கவிதையை தேடி செல்வதில்லை, அது வழுக்கி எங்களிடம் வருவது. உண்மையாக வார்த்தைகள் எங்களுக்கு முன்னாலே என்னேடு என்னேடு என்று சொல்லி கொண்டு ஒரு வரிசை கட்டி நிற்கும். கவிதை என்பது திட்டமிட்டு வார்த்தைகளை அளந்து அதை நிறுத்து அதை தெரிவு செய்து எடுத்து கோக்கும் ஒரு மணியாரம் அல்ல. அது எங்களுடைய அந்த உணர்வு நிலை சித்தித்த நிலையிலே அந்த வார்த்தைகள் எங்களுக்கு கைவரும் பாலாயமாக ஓடி எங்களிடம் வரும். உண்மையாகவே ஒரு பிரசவம் என்பது எப்படி நான் சொல்வேனாக இருந்தால், அந்த கவிதையை எழுதி முடிக்க ஒரு 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 திருப்தியும், ஒரு ஆறுதலும், ஒரு வலி தீர்ந்த ஒரு நிலையும் ஏற்படுகிறது. உண்மையாக ஒரு தாய்மை ஒரு குழந்தையை பெற்று எடுத்த பிறகு ஒரு ஆயாசமான நிலைமை நீங்கி ஒரு மகிழ்ச்சியான நிலையிலே ஒரு தேர்தல் நிலை ஏற்படுவது போன்று எங்களுக்கு அந்த நிலைமையை ஒரு கவிஞன் பெற்றுக் கொள்ளுவான். என்ன இந்த அடித்தல், திரித்தல், திருப்பி கோர்த்தல், பிறகு செம்மைப்படுத்துதல் என்பது உண்மையாக அது இவ்வளவுதான் விமர்சனத்துக்கு என்னை உட்படுத்தினால் கூடிய நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு உணர்வு தளத்திலிருந்து ஓடி பிறவாய்த்து வருவது. என்ன பொறுத்தளவிலே நான் எழுதிய கவிதையை திரும்பி செப்பனிட்டது கூடியும் கிடையாது.
அடுத்து போர்க்களம் போராட்டம் குறித்து நீங்கள் படைக்கும் கவிதைகளுக்கு இலக்கிய அந்தஸ்து தராமல் நீங்கள் ஒரு பிரச்சார கவிஞர் என்று சிலர் உங்களை விமர்சனம் செய்வது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
எனக்கு அது உண்மையாக எனக்கு கிடைக்கின்ற விருதாக நான் கருதுகிறேன். காலத்தை மீறி ஒரு கவிதை எப்பொழுதுமே இல்லை. ஒரு காலம்தான் ஒரு கவிதையை தீர்மானிக்கிறது. நீங்கள் அன்று தொட்டு இன்று வரை பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்கள் எல்லாம் எங்களிடம் இல்லாமல் போய்விட்டது. ஏன், நாயன்மார்களுடைய பாடல்களை எல்லாம் கரையால் அரித்ததாக கூறுகிறார்கள். இல்லை, கரையால் அரிக்கவில்லை. கரையால் அரித்திருந்தா எல்லாவற்றையும் அரித்திருக்கும். காலம் அரித்தது. காலத்துக்கு தேவையில்லாததை காலம் சுமந்து கொண்டு அடுத்த காலத்திடம் ஒப்படைப்பதில்லை. உண்மையாகவே காலத்தை மீறி ஒரு இலக்கியம் கிடையாது. சரி, காலத்துக்குரிய இலக்கியம் என்றால் என்ன? அந்தந்த காலத்துக்குரிய தான் ஒரு கவிஞன் தான் வாழ்ந்த காலத்துக்குரியவற்றை அவன் சொல்ல துடிக்கின்றான். நிகழ்காலத்தை பற்றி சொல்லுவது எல்லாமே பிரச்சாரம் தானே. இப்ப எதிர்வு கூறுவதாக இருக்கலாம், அல்லது எங்களை கடந்து போன காலத்தை பற்றி சொல்வதில் தான் கற்பனை கலக்க முடியும். நிகழ்காலத்தை கூறும் ஒருவரிடம் கற்பனை இருக்க முடியாது. அதிலே அது அதுக்கு முன்னாலே அந்த யதார்த்தம் இருக்கும், அந்த உண்மை இருக்கும், ரியல் இருக்கும். உண்மையை பேசும் பொழுது எல்லாம் அது பிரச்சாரத்தன்மையாகவே தெரியும். இதுல பிரச்சாரம் என்று சொல்லி நாங்கள் எதுவுமே நாங்கள் ஒரு சுவரொட்டி ஒன்று கவிதை எழுதவில்லை. உண்மையாக என்னென்று சொன்னால் அந்த அந்த விமர்சனம் செய்பவர்கள் எல்லாருமே எனக்கு படிக்கிற கோவப்படவில்லை. நான் செய்பவர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்திலிருந்து அப்புறப்பட்டு நிற்பவர்கள். தான் போராட்டத்தில் நிற்காததுக்கான காரணத்தை வலுப்படுத்துவதற்காக அந்த போராட்டத்தை பற்றி எழுதுகின்ற கவிஞர்கள் எல்லாரையும் இப்படி அவர்கள் வகைப்படுத்துகிறார்கள். உண்மையும் அதுதான். தான் இல்லாததுக்கு ஒரு சாட்டி சொல்வதற்காக, தான் இல்லாததுக்கு ஒரு நியாயப்படுத்துவதற்காக, தான் இந்த போரை பற்றி எழுதாததுக்கான ஒரு காரணத்தை சொல்வதற்காக இதை பிரச்சாரம் என்ற ஒரு வகைப்படுத்தலுக்குள் அவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள். அவ்வளவும் தான். அவர்களுடைய காலத்துக்கு முந்தைய கவிதை அவர்களும் இப்படி எழுதியவர்களால் இப்பொழுதும் எழுதுகிறார்கள். போராட்டத்தை தொடுவதற்கு மட்டும் இந்த பிரச்சாரம் என்ற சொல்லை அவர்கள் மிகவும் கட்டித்தனமாக பயன்படுத்துகிறார்கள். எனக்கு அது பிரச்சார கவிதையாகவே இருந்து விட்டு போகட்டும். பல்லாயிரக்கணக்கான மக்களை, புதிய புதிய போராளிகளை, இந்த நாட்டினுடைய சோகத்தை, இந்த நாட்டின் வீரத்தை, மகிழ்ச்சியை இது பாடி ஆடுகிறத போதும். அது போதும். அது பிரச்சார கவிதையாகவோ அல்லது என்னவோ இருந்து விட்டு போகட்டும். இந்த நாடு அழுத போது எனது கவிதை அழுதிருக்கிறது. இந்த நாடு எம்பி குதித்து போராட துடித்த போது எனது கவிதையும் சேர்ந்து குதித்திருக்கிறது. இந்த நாடு வெற்றியினுடைய விளிம்புகளை தொட்டு நின்று மகிழ்ச்சி ஆரவாரமாக போய் பொழுது என்னுடைய கவிதை அதே மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது. புலம்பெயர்ந்த போன மக்களுடைய சோகத்தை சொல்லி இருக்கிறது. போதும் எனக்கு. அது பிரச்சார கவிதையாகவோ எந்த கவிதையாக இருந்து விட்டு போகவே மகிழ்ச்சி எந்த வகைப்படுத்தலை பற்றியும் நான் ஆதங்கப்படவில்லை. ஆனால் நான் என்னுடைய சமூகத்துடன், என்னுடைய மக்களுடன், என்னுடைய இந்த நீரோட்டத்துடன் நானும் நீந்தி செல்கின்றேன் கால வரையும் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சி எனக்கு போதும் என்று நம்புகிறேன்.
அடுத்து, பல போராளிகள் தரமிக்க கவிதைகள் பலவற்றை படைத்துள்ளார்கள். இலக்கியத்தில் எத்தனையோ வடிவங்கள் இருக்க, பெரும்பாலான போராளிகள் கவிதை வடிவத்தை தங்கள் உணர்வை வெளிப்படுத்தும் வடிவமாக தேர்ந்தெடுக்க என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்?
உண்மையிலே என்று சொன்னால், எங்களுடைய போராளிகளுடைய மிக உன்னதமான படைப்புகள் இன்னும் வெளியே வரவில்லை. பெரியொரு சோகம். எங்களுடைய போராளிகள் இப்படி நூற்றுக்கணக்கானவர்கள் படைப்பாளிகளாக மாறிவிட்டார்கள். சவுண்ட் என்ஜினியர்ஸ், டிரைக்டர்ஸ், சிறுகதை எழுத்தாளர்கள், நாவல் ஆசிரியர்கள், நடன வித்தகர்கள், நாட்டிய வித்தகிகள் என்று சொல்லி பெரிய அளவிலே ஒரு கலப்பட்டாலுமே இந்த விடுதலை புலிகளுடைய இந்த போர்ப்பட்டாரத்துக்குள்ளே பிறந்து விட்டது. ஆனால் இன்னும் அது வெளியே பெரிய அளவில் தெரிய வரவில்லை. ஆனால் கூடுதலாக கவிதை எழுதுகிறார்கள். இந்த இடத்தில் தான் உங்களுடைய முதலாவது கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கான பதிலும் இருக்கு. கவிதை உணர்ச்சியின் தளத்திலிருந்து பிறப்பது. மற்ற எல்லா வடிவங்களும் அறிவு தளத்தையும் கலந்து கொள்ளும். அதுக்காக கவிதை எழுதுவது அறிவு தளத்தை விட்டு நிராகரித்தாண்டல்ல, அறிவில்லாதவர்கள் எழுதுகிறாண்டல்ல. கருத்து உண்மையாகவே நின்ற இடத்திலேயே நின்று நெருப்பாக சன்னதம் கொள்வதற்கு உடனே ஒரு வாராயமான ஒரு வடிவம் கவிதை தான். இது எல்லாரும் சொல்லியிருக்கார்கள். பாரதியிலிருந்து கம்பனிலிருந்து நாங்கள தமிழ் கவிதை மரபை அறிந்து சொன்னால் அந் நின்ற இடத்திலேயே நெருப்பாகுவது உடனடியாகவே சன்ன அந்த நின்று ஒரு சொல்வார்கள் இல்ல, ஒரு ஒரு ஊழி கூத்து போன்ற. அதுக்கு கவிதை போன்ற ஒரு வடிவம் போல ஒரு வடிவம் வேறு எதுவுமே வராது. சிறுகதையிலே கருவை உணர்வாக சொல்ல முடியலாமே சொல்லிய எழுத்தினுடைய அந்த 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 வரை அந்த வளைவின் அந்த வரை வரையிறும் பொழுது அந்த உணர்வு தளத்தை ஏற்பட போராளிகள் போர்க்களத்தில் நிற்கின்றார்கள். அவர்கள் பல அனுபவங்களை சந்திக்கிறார்கள். அது புதிய அனுபவங்கள், மற்றவர்கள் எவருமே அறிய முடியாத பார்க்க முடியாத அனுபவங்கள். மற்றது அவர்கள் சோகங்களை சந்திக்கிறார்கள். தங்களுடைய தோழமையை இழக்கும் போது ஏற்படுகின்ற சோகங்களை சந்திக்கிறார்கள். பெரும் மகிழ்ச்சிகளை சந்திக்கின்றார்கள். அறியப்படாத அதிசயங்களை வழி அனுப்பிவிட்டு அவர்கள் உள்ளே அழுகிறார்கள். இது பிற கவிஞர்களோ பிற இலக்கிய படைப்பாளிகளோ கலைஞர்களோ பெறாத அனுபவம். அந்த அனுபவத்தை அவர்கள் சொல்லுவதற்கு அவர்களுக்கு மற்ற எல்லா வடிவத்திலும் பார்க்க கூடுதலாக அந்த தன்னுடைய மனக்குமுறலை ஓரிரு அவருடைய நேரமின்மைக்குள்ளே ஓரிரு வார்த்தைகளுக்குள், ஒரு 10 வரிக்குள், 20 வரிக்குள் அப்படியாக தன்னுடைய மனக்குமுறலே அப்படியே வெளியே கொட்டக்கூடியதான உடனடியாக ஒரு வடிவமாக கவிதை இருக்கிறது. கவிதையினுடைய வெற்றியே அதுதானே. எப்படி அது தானே சொல்லி பாடும், அது தனக்குத்தானே கரையும், மற்றவர்களை தன்னுடைய உணர்வு தளத்தை உடனே அடைய செய்யும். இப்ப சுருக்கமாக சொன்னா, ஒரு விபத்தை பற்றி ஒரு கவிதை எழுதினால் அந்த விபத்து நடந்த இடத்தில் நில்லாத ஒரு வாசகன் அதை உடனே பெற்றுக் கொள்வார். இப்படியான வசதிகள் இந்த கவிதைக்கு கிடைப்பதனால் போராளிகள் அதை கவிதையாகவே சொல்றார். மற்றது அவர்கள் உண்மையாக ஒரு உணர்வு தளத்தில் வாழுகிறார்கள். அவர்களுடைய உலகமே வேறு. அவர்கள் வாழுகின்ற அந்த உலகத்துக்குள், அந்த உணர்வு வாழ்வுக்குள் இந்த உணர்வு தளத்திலிருந்து பிறக்கின்ற கவிதை பொருத்தமாக அவர்களுக்கு படுகிறது. எனவேதான் அவர்கள் மற்ற எல்லா வடிவத்திலும் பார்க்க அவர்கள் கவிதையை கையிலே எடுக்கிறார்கள் என்று நான் நம்புகின்றேன்.
அடுத்து கொள்கை சார்ந்த ஒரு கேள்வி. நீங்கள் துவக்கத்தில் வரத பாக்கியன் என்னும் பெயரில் பொது உடைமை கொள்கைகளை பிரதிபலிக்கும் கவிதைகளை அதிகமாக படைத்துள்ளீர்கள். தாங்கள் சார்ந்துள்ள விடுதலை புலி இயக்கம் கூட துவக்கத்தில் இடதுசாரி சிந்தனையுடன் பொது உடைமை கொள்கையை வலியுறுத்தினாலும், தற்போது விடுதலை புலிகளின் ஆளுகையில் உள்ள பகுதிகளில் மார்க்கெட் எக்கானமி எனப்படும் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தும் நிலையை நாம் இப்போது பார்க்கிறோம். முன்னாள் கம்யூனிசவாதி என்ற வகையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? பொது உடைமை கொள்கை அல்லது கம்யூனிசம் தற்போது நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று என்று நினைக்கின்றீர்களா?
நிச்சயமாக கிடையாது. நான் இன்றுமே எந்த விதத்திலும் தேமானம் கொள்ளாத ஒரு கம்யூனிஸ்டாக இடதுசாரியாகத்தான் நான் என்னளவில் என்ன வரித்துக் கொண்டிருக்கின்றேன். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மற்றது பொதுகுடமை சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் காலாவதியாகிவிட்டனவோ என்று சொல்லி எந்த கருத்தும் என்னிடம் இன்னும் பெறவில்லை. உண்மையாக என்று சொன்னால், மார்க்சியத்தை மீறிய இன்னொரு சத்துவம் எங்கட கண்ணுக்கு முன்னே வரும் வரை என்ன சின்ன சின்ன குளறுபடுகள், காலத்தால் ஏற்படுகின்ற தேமானங்கள் ஏற்பட்டாலும், இன்றும் அதிகுன்னதமான ஒரு 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 தத்துவமாக, ஒரு மனிதத்தை வளையக்கூடிய தத்துவமாக நான் மார்க்சியத்துடன் கொள்கிறேன். அந்த நெறியிலிருந்து நான் இன்னும் எந்த அளவும் பிசகவில்லை. ஒட்டுமொத்தமான மானுட வதைக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்தோம். சிலியிலே அலெண்டே கொல்லப்பட்ட பொழுது புதுவரத்துனுதரை கவிதை எழுதினான், அவர்களில் ஒருவனாக நின்றான். வியட்நாமிலே போர் நடந்த பொழுது அந்த வியட்நாமுக்கு ஆதரவாக பல கவிதைகள் புதுவரத்து விரத பாக்கியான் எழுதினான். எங்கு எங்கு மானுடம் வதப்படுகிறதோ அங்கு எல்லாம் புதுவரத்துனுதுரை என்ற அந்த கவிஞனுடைய குரலும் அவர்களுடைய மொழியில் எழுந்து கொண்டே இருந்தது.
ஆனால் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவது பற்றி உங்கள் என்ன எண்ணம் என்ன?
இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய பகுதி என்பது இன்னும் முற்று முழுதாக விட்டு விடுவிக்கப்பட்ட விட்டு விடுவிக்கப்படாத பகுதிகள் தான். இன்றும் அரச அதிபர் ஸ்ரீலங்கா அரசை சார்ந்தவர் தான். இன்றும் அதிகாரிகள் எல்லாம் ஸ்ரீலங்கா அரசை சேர்ந்தவர்கள் தான். நாங்கள் ஒரு நிழல் அரசு தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் இன்னும் ஒரு ஒரு தமிழ் நாம் அமைக்கவில்லை, அல்லது முற்று முழுவதாக விடுவிக்கப்பட்ட இப்ப வன்னியாக இருந்தால் கூடியும் வன்னியில இருக்கிற அரசு அதிபர் ஸ்ரீலங்கா அரசை சேர்ந்தவர் தான். அங்க உள்ள வாணிப நிறுவனங்கள் எல்லாம் கொழும்பை மையப்படுத்தியதுதான். விடுதலை புலிகள் அந்த பொதுகுடமை கொள்கையிலிருந்து மாறிவிட்டார்கள் என்று சொல்லி யாருமே கருதக்கூடாது. எனக்கு என்னுடைய எங்களுடைய தேசிய தலைவர் நான் எனக்கு அறிவேன். கடந்த 19 வருஷமாக நான் அவரது பக்கத்தில் இருக்கின்றேன். அவருடைய மனத்திலே இருக்கின்ற வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் அடிக்கடி உணர்ந்து கொள்வோம். இதுவரை தன்னுடைய கொள்கை என்ன என்ன என்பதை பெரிய அளவிலே வெளிப்படுத்தவில்லை அவர். ஆனால் அவருடைய அடிமனத்தின் ஆழத்திலே என்ன வேரூடி கிடக்கிறது என்பதை நாங்கள் அறிய முடியும். ஒரு தேசிய இட விடுதலை போராட்டம் நடத்துவது வர்க்க போராட்டம் போன்றது அல்ல. ஒரு தேசிய விடுதலை போராட்டத்திலே முதலாளிகளுக்கோ ஜாதி வரி எல்லாரும் இணைந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஒரு ஒரு இனத்தின் அடையாளத்தை அழிக்க அவர்கள் ஆரண்டு பார்க்க மாட்டார்கள். முதலாளிக்கும் அடிப்பார்கள், சமயவாதிக்கும் அடிப்பார்கள், பணக்காரனுக்கும் அடிப்பான், ஏழைக்கும் அடிப்பான், தலித்துக்கும் அடிப்பான், எல்லாருக்கும் எதிரி அடிப்பான். அப்ப அதுக்கு எதிரான போராட்டத்திலே எல்லாரும் இணைந்து கொள்வார்கள். ஆனால் தமிழகம் என்றதோ அல்லது நாங்கள் அமைக்க போற நாடு என்பதை இப்பொழுது நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அது எங்களுடைய அது சொல்லுவாங்க ட்ரீம், கனவு. அது ஸ்ரீலங்கா அரசனுடைய அதாவது குளோபலிசம் உலகமயமாதலால் தாராளமயமாக்குதலால் வணியப்பட்டிருக்கும் ஸ்ரீலங்கா அரசனுடைய எச்சங்கள் வடிந்து கொண்டிருக்கும் எங்களுடைய இதை வைத்துக் கொண்டு நீங்கள் கடைசி வரையுமே நாங்கள் அதிலிருந்து வழிவிட்டோம் இல்லை. இல்லாரும் இல்லை, இருப்பாரும் இல்லாத ஒரு உலகம். உண்மையாக இனத்தின் விடுதலை மட்டுமல்ல, மனிதத்தின் விடுதலை எங்களுடைய இலக்கு, கனவு. நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் இன்னொருவனை சுரண்டி, இன்னொருவனை அமர்த்தி, இன்னொருவனை ஆதிக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற எந்த உலகுக்கும் ஆசைப்படாதவர்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.
Shop the best Black Friday weekend deals up to 70% off only at Tanger Outlets. Save big at Crocs, Old Navy Outlet, American Eagle Outfitters, Kay Jewelers, and hundreds more. Find something for everyone on your list during our biggest sale of the year. Hundreds of brands, endless gifting options. Unwrap the best at Tanger Outlets. Stores open at 6 a.m. Black Friday. Get your savings at Tanger.com. Big time deals on big name brands.